அனைத்து சமயத்து மெய் பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய் பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி வானொலி அன்பர்களுக்கு எங்கள் காலை வணக்கங்கள். தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
கேள்விப்பட்டோம், வேதத்தில் வாசிக்கின்றோம், அற்புதர் அல்லவோ என் இயேசு. அற்புதர் 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 அல்லவோ என் இயேசு. கண்டோம் கேள்விப்பட்டோம், வேதத்தில் வாசிக்கின்றோம், அற்புதர் அல்லவோ என் இயேசு.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்கள் உற்சாகமான வார்த்தைகளுக்காகவும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களுக்காகவும் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறீர்கள். அநேகருக்கு வானொலி பெட்டியை நான் வாங்கிக் கொடுக்கிறேன் என்று சொன்னீர்கள். கர்த்தருடைய வசனத்தை குறித்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுகிற அக்கறைக்காக கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6:14 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தபொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய புகழ் எல்லா இடங்களிலேயும் பரவியது. ஏறுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு ஆனால் பயம் அடைவது போல தெரிகிறது. பாருங்கள், மார்க் 6:14-15 வசனங்கள். அவருடைய பேர் பிரஸ்தாபமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானகன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனைப் போல் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இங்கே நாம் பார்க்கும்பொழுது ஏரோது மூட நம்பிக்கையிலே உள்ள ஒரு மனிதனைப் போல காணப்படுகிறான். ஆனால் பொதுமக்களிடையே இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து மிக வித்தியாசமான கருத்துக்கள் நிலவி வந்தது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எண்ணுகிறார்கள். அவர் யார், அவர் எங்கே இருக்கிறார், அவருடைய வல்லமை என்ன என்பதை குறித்து மிக வேறுபட்ட கருத்துக்கள் இன்றும் நிலவுகின்றன. எனவே அன்றைக்கும் இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்திருக்கிறது. ஏரோது உண்மையாகவே பயந்து போனான். மார்க் 6:16 வசனம். ஏரோது அதை கேட்டபொழுது, அவன் நான் சிறச்சேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். கவனித்தீர்களா அவனுக்கு இருந்த பயத்தை? வசனங்கள் 17-18. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். இயேசு கிறிஸ்துவின் இந்த காலகட்ட ஊழியத்திற்கு முன்னதாகவே யோவான் கொலை செய்யப்பட்டு விட்டான். ஏரோதின் அரண்மனையிலே போய் ஏரோது பாவத்திலே வாழ்கிறான் என்பதை குறித்து தைரியமாக பிரசங்கித்திருக்கிறான். ஏரோது தன் சகோதரனின் மனைவியை தனக்கென்று எடுத்துக்கொண்டதை குறித்து யோவான் தெளிவாய் தவறு என்று சொல்லியிருக்கிறார். இந்த காரணத்தினாலேயே அவள் யோவானை கொலை செய்ய திட்டமிட்டாள். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு அறிமுகமாயிருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்பொழுது அவர்கள் செய்தி கொடுக்கும்பொழுது பாவத்தை பாவம் என்று தைரியமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு தேவையான தைரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஊழியக்கார சகோதரனே, சகோதரியே, தவறு செய்வது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பயந்து பாவத்தை பாவம் என்று சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. வசனங்கள் 19-20 பாருங்கள். ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள், ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். அருமையானவர்களே, இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம், யோவான் ஸ்நானகன் ஏரோதினிடத்திலே பாவத்தை பாவம் என்று சொல்லியிருந்தாலும் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று கண்டபடியினாலே அவனுடைய அரசாங்க பணியிலே ஆலோசனையை யோவானிடத்திலேயே பெற்றுக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, அவனுடைய வார்த்தைகளை கேட்டு செயல்படுவதிலே அவனுக்கு விருப்பம் இருந்திருக்கிறது. ஆனால் ஏரோதியாளே, ஏரோது முழுமையாய் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பாதபடி தடை செய்தவள் என்பதை நாம் பார்க்கிறோம். உயர்மட்டத்திலே கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய் செய்யப்படுகிற ஊழியங்கள் விளைவை கொடுக்க வேண்டுமென்றால் அவர்கள் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வர முடியாதபடி எதிர் நிற்க பிசாசு பயன்படுத்துகிற அவருடைய வாழ்க்கை துணைகளுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். வசனங்கள் 21-22 பாருங்கள். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தியிருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல். பிரியமானவர்களே, இங்கே சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று கவனித்தீர்களா? ஏரோதனுடைய மனநிலையை அறிந்த ஏரோதியாள் தனது மகளை அந்த முக்கியமான தினத்தன்று நடனமாட செய்திருக்கிறாள். ஏரோதும் எதை கேட்டாலும் தருவேன் என்று ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறான். வசனங்கள் 23-24, நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள் யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் என்றாள். ஏரோதியாள் எல்லாவற்றையும் ஏற்கனவே திட்டம் பண்ணித்தான் கொடூரமான அவளுடைய மனதிலே சிந்தித்துத்தான் செயல்பட்டிருக்கிறாள். வசனங்கள் 25-26 பாருங்கள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆயிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தியிருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல். அருமையானவர்களே, இந்த வசனங்களிலே ஏரோதின் மற்றும் ஒரு பலவீனமும் நமக்கு காட்டப்படுகிறது. அவனுடைய மனதிலே இருந்த பயம் என்ன? நண்பர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம்தான் இருந்தது. வாக்குறுதி கொடுப்பதை குறித்தும் எது முக்கியம் என்ற காரியத்தை குறித்தும் தவறான எண்ணம் கொண்டவனாயிருந்தான். இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஒரே எண்ணத்தினாலே கர்த்தருக்கு பயந்து காரியங்களை செய்யாமல் மற்றவர்களுக்காக காரியங்களை செய்வதை நாம் பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு வேலை செய்கிறவர்கள் அல்லது உங்களோடு தெருவிலே வசிக்கிறவர்களுக்கு பயந்து நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திலே கர்த்தருக்கு பயப்படாமல் பாவத்திலே வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மனம் திரும்ப ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எந்த ஒரு காரியத்தை நாம் யோசிக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் செய்யும் பொழுதும் இது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமா என்பதை சிந்தித்து நாம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வசனங்கள் 27-28 பாருங்கள். உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தப்படி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிறைச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். எத்தனை கொடூரமான ஒரு செயல் இல்லையா? வசனம் 29 பாருங்கள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். யோவான் ஸ்நானகன் அரண்மனை சிறையிலே இருந்தாலும் அவனை அடிக்கடி பார்க்க வரும் நண்பர்கள் உண்டு, சீடர்கள் உண்டு. அவர்கள் உடனே இந்த காரியத்தை குறித்து அறிந்து சரீரத்தை எடுத்து நல்லடக்கம் செய்கிறார்கள். மார்க்கழிந்த சுசேஷம் 6:30-31 வசனங்களிலே ஊழியத்திற்கு சென்ற 12 சீடர்களும் திரும்பி வருவதை குறித்து பார்க்கிறோம். இந்த சீஷர்கள் வந்து தங்களுடைய ஊழியத்தின் அனுபவத்தை குறித்த முதல் அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, மத்திய எழுதின சுசேஷத்திலே அவர்கள் என்னென்ன சொன்னார்கள் என்ற விபரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். மார்க் 6:30-31, அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இழைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எவ்வளவு அதிகமான பணி பழு நிறைந்தவராய் இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்வது முடியாத காரியம். யாரும் இல்லாத இடங்களுக்கு அவ்வப்பொழுது அவர் தனித்து சென்று இளைப்பார வேண்டியதாய் இருந்தது. அதேபோல அவருடைய சீடர்களுக்கும் இளைப்பாறுதல் தேவையானதாயிருந்தது. வசனங்கள் 32-34 வரை பாருங்கள். அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அந்த காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். தனித்திருக்க முடியான இடத்தை தேடி இயேசுவும் சீடர்களும் புறப்பட்டு போனது வீணாய் போய்விட்டது. அவர்கள் கலிலேயா கடலிலே கரை வழியாக சுற்றி நடந்து போய் இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் அக்கரையிலே போய் சேரும் முன்னதாக இவர்கள் போய் சேர்ந்து விடுகிறார்கள். ஓய்வெடுக்க வந்த அவர் இந்த ஜனக்கூட்டத்தை பார்த்தவுடனே அவர்கள் மேல் மனதுருகுகிறார். எல்லா ஜனங்களுமே அவருக்கு ஆடுகள்தான். அவரே அவர்களுக்கு உண்மையான மேய்ப்பன். இந்த காரணத்தினாலேதான் அவர் அவர்களை போஷித்தார். முதலாவது அவர் போதனை செய்து அவருடைய ஆவிக்குரிய தேவையை சந்தித்தார். இரண்டாவதாக அவர்களுடைய வயிற்று பசியையும் அவர் போக்கினார். பாருங்கள் மார்க்கு 6:35-37 வசனம் வரை. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். கவனித்தீர்களா? உண்மையாகவே அவர்களால் செய்து முடிக்க முடியாத ஒரு காரியத்தை இயேசு செய்யும்படியாக அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அந்த சீடர்களும், ஏன் இன்று வாழ்கிற நாமும் கூட ஒரு முக்கியமான பாடத்தை இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய பார்வைக்கு செய்ய முடியாததை செய்யும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவரே அதை செய்து முடிப்பார். தொடர்ந்து கவனியுங்கள் மார்க் 6:38-44 வரை. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். அருமையானவர்களே, இது ஒரு அற்புதம். ஆதியிலே சிருஷ்டிப்பை நடத்திய போது மீனை உண்டாக்கிய அவர், ஆதியிலே தானியத்தை விளைய செய்த அவர், தமது வார்த்தையினாலே உணவை அப்பெருங்கூட்ட மக்களுக்கு கொடுத்தார். அந்த கூட்டத்திலிருந்த அநேகர் அன்றுதான் வயிறார சாப்பிட்டிருப்பார்கள். வசனம் 45 பாருங்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இந்த வசனத்திலே துரிதமாய் செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான 2 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, சீக்கிரமாக அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகிறார். இரண்டாவதாக, சீடர்களையும் சீக்கிரம் போகும்படியாக துரிதப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஏன் இவ்வாறு ஜனங்களை சீக்கிரமாக அனுப்புகிறார்? ஏன் சீடர்களை அனுப்பினார்? ஏனென்றால் ஜனங்கள் அவரை ராஜாவாக்க முயற்சித்தார்கள். இதை குறித்து யோவான் 6:15 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது மார்க்கு 6:46-52 வரை பாருங்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. இங்கே சீமோன் பேதுரு கடலின் மேல் நடந்த சம்பவம் குறிப்பிடப்படவில்லை. ஏற்கனவே நாம் சிந்தித்தது போல இந்த சம்பவங்களை குறித்த எல்லா செய்தி குறிப்புகளையும் மார்க்கு பேதுருவினிடத்திலிருந்துதான் பெற்றுக் கொண்டார். வேண்டுமென்றே பேதுரு தன்னை குறித்த இந்த சம்பவத்தை விட்டுவிடுகிறார். ஆனால் அன்று நடந்த சம்பவத்தின் விபரத்தை மத்தேயு நினைவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த 48 வசனத்தை சற்றே நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு அவர்களை நோக்கி போனார் என்று பார்க்கிறோம். இரவு வேளை கடினப்பட்டு அவர்கள் தண்டு வலிக்கிறார்கள். நேராக போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான நிலைமையை இயேசு கண்டார். வியர்வை வடிய அவர்கள் தண்டு வலித்தாலும் காற்று எதிராக இருந்தபடினாலே அவர்களால் விரைவாக செல்ல முடியவில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமையிலே இன்று இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கடினமான காலகட்டத்தை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். இருட்டான ஒரு சூழ்நிலையிலே தனிமையாக நீங்கள் அமர்ந்திருக்கலாம். சோதனைகளினாலும் பிரச்சனைகளினாலும் நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். உங்களால் தாங்க முடியவில்லையே என்று கதறிக்கொண்டிருக்கலாம். வெளியே காற்று நிறைந்த பொய்யல் நிறைந்த ஒரு படவிலே நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். படகு மூழ்க போகிறதே என்ற நிலைமை ஒருவேளை இன்று இருக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தியை வைத்திருக்கிறேன். அருமையான விசுவாசியே, அன்று சீடர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு செயல்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாதவராய் நீங்கள் படுகிற பிரயாசங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். உங்கள் சிறிய பலன் அவருக்கு தெரியும். உங்கள் மனநிலை அவருக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது மிகச் சிறந்ததாயிருக்கும். நம்முடைய அநேகர் நம்முடைய வாழ்க்கையின் இருளான நேரங்களிலே நமது வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அன்று அந்த சீஷர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். இப்படி இயேசு கிறிஸ்து இவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டதை குறித்து மார்க் மட்டுமே எழுதியிருக்கிறார். பின்னர் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே கடல் மேலே நடந்து வந்து படவிலே ஏறினார். 51 வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் இருந்த படவிலே ஏறினார் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது காற்று அமர்ந்தது, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்றும் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் இறுதியிலே மீண்டும் அவர் கனசரேத்துக்கு போனார் என்பதையும் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6:53 முதல் 56 வசனம் வரை பாருங்கள். வாசிக்கிறேன். மார்க்கு 6:53 முதல். அவர்கள் கடலை கடந்து கனசரேத்தெனும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். கவனித்தீர்களா? அவர் ஊழியம் செய்த காலத்திலே அவர் குணமாக்கின பிணியாளிகளை குறித்த கணக்கெடுப்பை நாம் செய்ய முடியாது. அமெரிக்க நாட்டிலே ஒருமுறை உண்மையாகவே விசுவாசத்தினாலே குணமாக்கும் ஒருவரால் குணமாக்கப்பட்ட யாராவது வந்து அவர்கள் குணமாக்கப்பட்ட உண்மையை நிரூபிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு 50,000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிப்பு கொடுத்தார்கள். ஆனால் பல வருடங்களாக யாரும் அதை பெற்றுக் கொள்ளும்படியாக வரவில்லை. ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயிரக்கணக்கான மக்களை தன்னுடைய ஊழிய காலத்திலே சுகமாக்கினார். இந்த காரணத்தினாலேயே அவருடைய எதிரிகள் இந்த குணமாக்கும் காரியத்தை குறித்து குற்றம் சாட்ட முடியாதவர்களாய் காணப்பட்டார்கள். சரி, இப்பொழுது நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7 கடந்து செல்கிறோம். இந்த அதிகாரத்திலேதான் மார்க் எழுதின சுவிசேஷத்தின் கருப்பொருள் வருகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஊழியக்காரனாக தேவனுடைய சித்தத்தை செய்பவராக காட்டுகிறது. அவர் செயல்பாடுகள் நிறைந்த ஒருவர். அந்த நாட்களின் ரோமர்களை கவரும் காரியங்களை அவர் செய்தார். அது மட்டுமல்ல, பணியை செய்து முடிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ள எவருமே இயேசுவை விரும்பத்தக்க விதத்திலே அவர் செயல்பட்டு வந்தார். இரட்சகரான அவர் செய்த மகத்துவமான ஒரு காரியம் அது. அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் மட்டுமே இரட்சிக்க வல்லவர். பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே அநேக மாற்றங்கள் இடம்பெற்றன. இஸ்ரவேல் தேசத்து மக்களுடைய வாழ்க்கையிலே அது மிக முக்கியமான ஒரு காலகட்டமாகும். அவர்கள் சிறையிருப்பிலே சென்றிருந்த காலத்திலேயும் புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்திலேயும் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தபொழுது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிராத அநேக இயக்கங்கள் உருவானது. இவர்கள்தான் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், ஏரோதியர். இந்த வேதபாரகர் நல்ல ஆரம்பத்தை கொண்டவர்களாய் இருந்தார்கள். சொல்லப்போனால் இஸ்ரவும் ஒரு வேதபாரகன்தான். அவனே இந்த குழுவிற்கு ஆரம்ப கர்த்தா என்று சொல்லலாம். அதாவது முறைப்படி வேதவசனங்களுக்கு விளக்கம் கொடுத்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காலகட்டத்திலே அவர்கள் ஒரு முடியையும் பிரித்து பார்ப்பவர்களைப் போல செயல்பட்டார்கள். நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு எழுத்துக்கும் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். நியாயப்பிரமாணத்தை எந்த ஆவியிலே கர்த்தர் கொடுத்தாரோ அதன் முக்கியத்துவத்தை உணராமல் போய்விட்டார்கள். இன்றைக்கும் அருமையான சகோதரனை சகோதரியே, இது ஒரு பிரச்சனையாய் இருக்கிறது. வேதவசனத்திலே காணப்படாத அநேக விளக்கங்கள் இன்றைக்கு வேதவசனத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக பரிசேயர்களை குறித்து பார்க்க வேண்டும். இந்த பரிசேயர்களின் ஆரம்பம் சிறந்ததாகவே இருந்தது. பிற கலாச்சாரங்கள் யூத கலாச்சாரத்திற்குள்ளே வந்தபொழுது யூத கலாச்சாரம் கரைப்பட்டு போகாதபடி காக்கும்படியாய் இவர்கள் செயல்பட்டார்கள். இவர்கள் வேதவசனத்தை பரிபூரணமாய் விசுவாசித்தார்கள். அரசியலை பொறுத்தமட்டிலேயும் பரிபூர்ண யூத தேசத்தவர்களாய் வாழ்ந்தார்கள். பரலோக ராஜ்யம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதிலே ஆவல் உள்ளவர்களாய் இருந்தார்கள். சரி, அடுத்ததாக சதுசேயர்கள் என்ற ஒரு குழுவினரை பார்க்கிறோம். இவர்கள் செல்வந்தர்களானவர்களாகவும் சமுதாய தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாயும் காணப்பட்டார்கள். இவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த ஆழமும் இல்லை. சடங்காச்சாரங்களை ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர்கள் புறக்கணித்தார்கள். இந்த காரியத்திலே பரிசேயர்களுக்கு நேர் எதிரானவர்கள். இந்த சதுசேயர்களை சொல்லப்போனால் கிரேக்க எப்பிக்கூரியர்களோடு நாம் ஒப்பிடலாம். நான்காவதாக ஏரோதியர் என்ற ஒரு கூட்டத்தினரை பார்க்கிறோம். இவர்கள் அரசியல் சந்தர்ப்பவாதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். பாலஸ்தீன தேசத்திலேயும் ஏரோது எப்பொழுதும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் இவர்கள். சரி, இந்த பின்னணியமானது தொடர்ந்து நாம் சிந்திக்கப் போகிற வசனங்களுக்கு மிக பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும். கவனியங்கள், வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:1. எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். கவனித்தீர்களா? இந்த குறிப்பிட்ட காலத்திலே இயேசு கிறிஸ்து எருசலேமை விட்டு தூரமான இடத்திலே இருக்கிறார். கலிலேயாவின் இந்த சுற்றுப்புறங்களிலே இந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்திலே வருகிறார்கள். வசனங்கள் 2-4 பாருங்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கைகழுவினாலொழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். கவனித்தீர்களா? இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சர்ச்சை எழுப்புகிறது. மார்க் 6:30 அவருடைய சீடர்கள் அவரை சுற்றி வந்து அவர் அவர்களை அனுப்பிய பொழுது என்னவெல்லாம் நடந்தது என்பதை சொன்னார்கள். இப்பொழுது இந்த வேதபாரகரும் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவரை சுற்றி நின்று அவரோடு பேசுகிறார்கள். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரை சுற்றி வந்தவர்களுக்கும் இந்த பரிசேயர்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் உண்டாயிருக்கிறது. ஒரு குழுவிலே இயேசு கிறிஸ்துவின் நண்பர்கள் இருக்கிறார்கள். அவரை பின்பற்றி வருகிறவர்கள் அவரை நேசித்தவர்கள். அடுத்த குழுவிலே அவரை எதிர்த்து நின்றவர்கள் அவரை அழிக்க விரும்பியவர்கள் கூடியிருந்தார்கள். அருமையானவர்களே, எப்பொழுதுமே இந்த விதமாய் இரண்டு கூட்டங்கள் உண்டு. அவரை விசுவாசிக்கிறவர்கள், அடுத்தது அவரை புறக்கணிக்கிறவர்கள். தனிப்பட்ட விதத்திலே உங்களை பார்த்து நான் கேட்க வேண்டுமென்றால், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்களின் கூட்டத்திலே இருக்கிறீர்களா அல்லது அவரை புறக்கணித்தவர்களின் கூட்டத்திலே இருக்கிறீர்களா? இதுதான் இந்த உலகத்திலே மனிதரை வேறுபடுத்தக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம். நீங்கள் ஒரு சபையின் அங்கத்தினரா இல்லையா என்பது முக்கியமல்ல. ஏதோ சடங்காச்சாரங்களை நீங்கள் செய்கிறீர்களா இல்லையா என்பது முக்கியமல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதே மிக முக்கியமான கேள்வி. அருமையானவர்களே, இப்படி இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியாய் வந்த அவர்கள் எருசலேமிலிருந்து இதற்காகவே புறப்பட்டு வந்தவர்களைப் போல காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை வேவு பார்ப்பதற்காக கலிலேயாவிற்கு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பேச்சிலே அகப்படுத்தும்படியாக எதிராளிகளால் அனுப்பப்பட்ட அறிஞர்களாய் இவர்கள் இருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவர்களை வாயடைத்த காரியம் உண்மையாகவே இவருடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் யோவான் 7:46 வசனத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவரை குறித்து அவருடைய எதிராளிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாருங்கள், யோவான் 7:46, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்பதுதான் அது. சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவிலே அவர்கள் குறை கண்டுபிடிப்பது மிகவும் எளிதானது. ஏனென்றால் அவருடைய சடங்காச்சாரங்களை பூரணமாக தூக்கி எறிந்து விட்டார். இப்பொழுது அவருடைய சடங்காச்சாரம் என்ன? அவருடைய சீஷர்கள் மட்டுமல்ல, அவரும் சடங்காச்சாரங்களை கை கொள்ளாததினாலே அவர்கள் வெகுண்டு எழுகிறார்கள். இந்த சடங்காச்சாரங்களும் பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற வார்த்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட அவரவர்களுடைய சொந்த வியாக்கியானம்தான். சடங்காச்சாரமான ஒரு கழுவுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சுத்தப்படுத்துவதற்காக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியமாக சொல்லப்படவில்லை. மார்க்கு இந்த காரணத்தினாலேதான் இதை எழுதும்பொழுது இதை வாசிக்கப் போற ரோமர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கே உரிய ஒரு பழக்கம் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். எப்படி சுத்தம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். லேவியராம புத்தகத்திலே இதை குறித்து அநேக குறிப்புகளை நாம் பார்க்கலாம். இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாவியானவன் கழுவப்பட வேண்டும் என்றும், கழுவப்பட்டால்தான் பரிசுத்த கடவுளோடு உறவுள்ளவனாய் வாழ முடியும் என்பதை குறித்தும் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பரிசேயர்களோ மோசேயின் பிரமாணத்தை மிகைப்படுத்தி அவர்களே அநேக காரியங்களை கூட்டிக் கொண்டார்கள். சடங்காச்சாரங்கள் நியாயப்பிரமாணத்தின் விளக்கம் என்றாகிவிட்டது. இந்த காரணத்தினாலே நியாயப்பிரமாணம் எந்த நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டதோ அதை விட்டு அவர்கள் தூரம் போய்விட்டார்கள். நாம் தொடர்ந்து படிக்கப் போகிற பகுதியிலே அப்படிப்பட்ட சில சடங்காச்சாரங்களை குறித்து விபரமாக பார்க்கப் போகிறோம். அவர்கள் சடங்காச்சாரத்தின்படி செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுவார்கள். இவை எல்லாமே பாரமான காரியங்கள்தான், மட்டுமல்ல வெளிப்படையான நிகழ்ச்சிகள்தான். கழுவுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை ஞான ஸ்நானத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதே வார்த்தைதான். சொல்லப்போனால் அவர்கள் செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் திருமுழுக்கு கொடுத்தார்கள். அருமையானவர்களே, இந்த சமய சடங்குகள் ஒரு மனிதனை உண்மையான அர்த்தத்தை விட்டு தூரம் போக செய்துவிடுகிறது. ஏன் அதை செய்கிறான் என்ற எண்ணமற்றவனாய் செய்கிறவனாய் மாறிவிடுகிறான். இந்த கழுவுதலை குறித்து கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பொழுது ஒரு மனிதன் தேவனோடு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் பாவமர கழுவப்பட வேண்டும் என்பதே அதன் பொருளாய் இருந்ததே. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் சில சடங்காச்சாரங்கள் அதன் அடிப்படை சத்தியத்தை மறந்து செயல்படுத்தப்படுகிறது. சமய சடங்குகளை குறித்து இன்றைக்கு அநேகர் வாக்குவாதம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவே முக்கியமானவர்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவன் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. தேவன் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7.